Honorable G. Srinathan, you have 18 minutes.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று உயர்கல்வி நெடுஞ்சாலைகள் அமைச்சு தொடர்பாகவும் திறன் விருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சுகள் தொடர்பாகவும் இந்த குழுநிலை விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாகவும் இந்த குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாகவும் எனது சார்ந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக உண்மையில் மருத்துவ பீடங்களை அமைத்தல் என்கின்ற விடயம், தொழில்நுட்பவியல் பிரிவுகளுக்கான பட்டப்படிப்பு நிகழ்ச்சி திட்டத்தினை விரிவுபடுத்தல் என்கின்ற விடயம், கப்பல் துறை மற்றும் கப்பல் போக்குவரத்திற்கான கற்கை நெறியினை ஆரம்பித்தல் என்கின்ற விடயம், சுதேச மருத்துவ பட்டப்படிப்பு நிர்வாகத்தை உருவாக்குதல் என்கின்ற விடயம், புள்ளிவிரவியல் தரவு விஞ்ஞானம் பகுப்பாய்வு நடைமுறைப்படுத்தல் என்கின்ற விடயம் போன்ற பல்கலைக்கழகத்தில் முன்னேற்றகரமான இந்த விடயங்களை கொண்டு வருவதையிட்டு நாங்கள் வரவேற்கின்றோம். உண்மையில் எங்களுடைய நெடுஞ்சாலைகள் உயர்கல்விக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சரை பொறுத்தமட்டில் நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர், பக்கம் சாராமல் பணியாற்றக்கூடியவர் என்பதை கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியத்திலிருந்து வழங்குகின்ற அந்த பணத்தினை ஆளுங்கட்சி சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் வழங்காமல் எதிர்க்கட்சி சார்ந்தவர்களுக்கும் வழங்கியிருக்கின்றார். கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது உண்மையில் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் என்றும் பார்க்காமல் 60 மில்லியன் ரூபா இந்த வீதிகளை அமைப்பதற்காக ஒதுக்கியிருந்தார். இம்முறையும் கூட 40 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியிருந்தார். அதனோடு நின்று விடாமல் இந்த இன்டர்லாக் ரோட் என்கின்ற அந்த ரோட்டினை அமைப்பதற்காக 85 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி தந்திருக்கின்றார். இதையும் விட உண்மையில் இந்த பாலங்களை அமைத்தல், அதாவது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் பாலங்களை அமைக்கின்ற விடயம் தொடர்பாக நான் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டிய போது, அதாவது அந்த பிரதேசங்கள் 30 வருட காலமாக எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லாமல் இரண்டு கண்டங்களாக இரண்டு துண்டங்களாக பிரிக்கப்பட்டு அந்த நிலங்கள் காணப்படுகின்றன, இந்த இரண்டு துண்டங்களையும் இணைப்பதற்கு பாலங்களை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டபோது அந்த விடயத்தினை அவர் கரிசனையில் எடுத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல், ஆனால் நிதி இல்லாத காரணத்தினால் கடந்த 2016 அந்த பாலங்களை அமைக்கின்ற செயற்பாடுகள் ஒரு பின்தள்ளப்பட்ட நிலையில் காணப்பட்டாலும் இந்த ஆண்டில் அந்த பாலங்களை அமைப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதையிட்டு நான் கௌரவ அமைச்சர் அவர்களை பாராட்டுவதோடு தேசிய நல்லிணக்க அமைச்சினையும் இந்த இடத்தில் நான் பாராட்டுகின்றேன். உண்மையில் 6 பாலங்களை அமைப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் தற்போது ஒரு முதற்கட்டமாக நடைபெற்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே என்னை பொறுத்தமட்டில் எங்களுடைய கௌரவ அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் எங்களை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதம் இல்லாமல் இனமத பேதங்கள் பார்க்காமல் இந்த அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் சகலரும் பங்குதாரர்களாக பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விரிவான சிந்தனையின் அடிப்படையில் இவற்றை செய்வதையிட்டு நாங்கள் பாராட்டுகின்றோம். அதேவேளை இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தமட்டில் பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை விட பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற அந்த பாட விதானங்களை பயனுறுதி வாய்ந்த விதத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது எமது விருப்பமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உலகிலேயே தரமான பல்கலைக்கழகங்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், அதைவிட ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், அதையும் விட ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் என்று புகழ்பூர்த்த பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன. இந்த பல்கலைக்கழகங்களின் தரநிலை உலகளாவிய ரீதியில் முதன்மை ஸ்தானத்தில் காணப்படுகின்றன. எமது நாடு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த அபிவிருத்தி விடயத்தில் ஒரு பின்தங்கிய நிலை காணப்படுகின்றது. இது கடந்த காலத்திலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து இப்படியான ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அநேகமாக எமது பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படுகின்ற கல்வி அறிவியல் சார்ந்ததாகவும் தொழில்நுட்பவியல் சார்ந்ததாகவும் அமைகின்ற போது ஆய்வு சிந்தனையையும் அல்லது ஆக்க சிந்தனையையும் வளர்க்கக்கூடிய உயர்பீடமாக அது அமைந்திருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக எதிர்காலத்தில் தொழில் வாய்ப்புகளுக்காக எமது இளைஞர்கள் யுவதிகள் பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு வீதிகளில் நிற்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படாது. எனவே இந்த தொழில்நுட்ப பீடங்களை குறிப்பாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் புதிய தொழில்நுட்ப பீடங்களில் தொழில்நுட்பவியல் பிரிவு பட்டப்படிப்பு நிகழ்ச்சி திட்டத்தினை விரிவுபடுத்தல் என்கின்ற விடயம் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியினை பல்கலைக்கழகங்களின் ஊடாக வழங்குகின்ற போது நிச்சயமாக இந்த பல்கலைக்கழக பட்டப்படிப்பினை முடித்து செல்லுகின்ற இளைஞர்கள் யுவதிகள் எதிர்காலத்தில் அரச தொழிலை மாத்திரம் மையமாக கொண்டு அவர்கள் போராடாமல் சுயதொழில் வாய்ப்புகளை பெற்று அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை தராதரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையினை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி உதவும். அந்த அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த பீடங்களில் தொழில்நுட்ப பிரிவுகளை ஏற்படுத்துகின்ற என்கின்ற அம்சம் உட்புகுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அதேவேளை எமது பல்கலைக்கழகங்களில் ஏற்கனவே இருந்து வருகின்ற பரீட்சை மைய கல்வி அல்லது மனநக்கல்வி அல்லது ஒப்புவிக்கின்ற கல்வி என்று இருக்கின்றன. இந்த கல்வியை கற்றுவிட்டு அவர்கள் பரீட்சையில் சித்தியடைந்தவுடன் அந்த கற்ற கல்விக்கேற்ற தொழிலை பெற முடியாமல் அவர்கள் அவதியுறுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த பல்கலைக்கழக கல்வியில் ஒரு ஆய்வு சிந்தனை அடிப்படையில் ஆக்க சிந்தனை அடிப்படையில் தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் தமது கல்வியினை பெற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் தாங்களாகவே தமது கல்வியின் மூலமாக தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற போது இந்த பல்கலைக்கழகங்கள் உண்மையில் எங்களுக்கு மிகவும் உதவியானதாக அமைந்திருக்கும். அதே வேளையில் நாங்கள் பார்க்கின்ற இன்னுமொரு விடயம் இந்த பல்கலைக்கழகங்களில் அதற்குரிய விரிவுரையாளர்களிலிருந்து உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்படுகின்ற போது உண்மையில் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தில் கவனமாக இருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அநேகமாக திறமைசாலிகள் இந்த பல்கலைக்கழகங்களுக்குள் செல்வதற்கும் புத்திஜீவிகள் பல்கலைக்கழகங்களுக்குள் செல்வதற்கும் ஏற்ற விதத்தில் ஒரு திறந்த நேர்முக பரீட்சைகள் அல்லது ஒரு வெளிப்படையான தன்மையோடு அவர்கள் கொண்டு செல்லப்படுகின்ற போது எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் செல்கின்ற போது ஒரு ஆற்றல் திறமை வாய்ந்தவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகங்களில் சில வேளைகளில் ஒரு மறை கலாச்சாரம் காணப்படுகின்றது. அதாவது இந்த சில பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக பல்கலைக்கழகங்களுக்குள் சில வேளைகளில் இந்த வால் பிடித்தல் கால் பிடித்தல் கோல் முடித்தல் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் சில வேளைகளில் இவ்வாறு கைங்கரியங்களை நிறைவேற்றி விடுகின்றார்கள். அவ்வாறு இல்லாமல் திறமைசாலிகளுக்கு ஆற்றல் உள்ளவர்களுக்கு புத்திஜீவிகளுக்கு இந்த பதவிகளை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பினை ஒரு திறந்த தன்மையில் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் எமது அமைச்சர் இருக்கின்றார். எனவே இதற்கான சரியான நேர்முக பரீட்சைகள் அவர்களுடைய பட்ட படிப்பின் தராதரத்தை பார்ப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய ஆக்க செயற்பாடுகள் வெளிப்படையான செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்குரிய நியமனங்களை வழங்குகின்ற போது அவர்கள் தராதரம் மிக்கவர்களாக இருந்து கொண்டு பல்கலைக்கழகத்தையும் தராதரத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை வந்தாறுமூலையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கிழக்கு மாகாணத்தில் இரண்டு பீடங்கள் இருப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் அந்த பிரதேசத்தில் உள்ள மாணவர்கள் பொறியியல் பீடத்தை கற்பதற்கும் மருத்துவ பீடத்தை கற்றுக்கொள்வதற்கும் அந்த மாகாணத்திற்குள் அவர்கள் அந்த வசதியினை கிடைத்திருக்கின்ற தன்மையை நாங்கள் வரவேற்கின்றோம். அதேவேளை ஒரு விடயம் இந்த சட்டபீடம் என்கின்ற ஒரு விடயம் இந்த கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலோ அல்லது கிழக்கு பல்கலைக்கழகத்திலோ இதுவரை இந்த சட்டபீடம் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே கௌரவ அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு வினயமான வேண்டுகோள் என்னவென்றால் இந்த கிழக்கு மாகாணத்தில் எதிர்வருகின்ற காலத்தில் ஒரு சட்ட பீடத்தினை அதாவது இந்த சட்டத்தை கற்றுக்கொள்வதற்குரிய ஒரு பீடத்தினை நீங்கள் ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் இந்த கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் மருத்துவம் பொறியியல் சட்டப்பீடம் அதைவிட மேனேஜ்மெண்ட் இது சார்ந்த பல்வேறுபட்ட விவசாயம் விஞ்ஞானம் சார்ந்த பல்வேறு கல் நெறிகள் இருக்கின்ற நிலையில் இந்த சட்டப்பீடம் இல்லாதது ஒரு குறையாக இருக்கின்றபடியால் தயவுசெய்து கௌரவ அமைச்சர் அவர்களை நான் உருக்கமாக வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய நிலையில் சட்டப்பீடத்திற்கான மாணவர்களின் தெரிவுகளும் அவ்வளவு தூரம் உயர்ந்து செல்வதாக தெரியவில்லை. எனவே இந்த சட்டப்பீடத்தினை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். அதேவேளை இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தமட்டில் இந்த பல்கலைக்கழகங்கள் புத்திஜீவிகளை உருவாக்குகின்ற கழகங்களாக அல்லது தளங்களாக அமைய வேண்டும். நல்ல நியாயமான விழுமிய சிந்தனையை உடையவர்களை உருவாக்குகின்ற கழகங்களாக அது அமைய வேண்டும். வெறுமனே கழகங்களை ஏற்படுத்துகின்ற கழகங்களாக அது அமைந்து விடக்கூடாது. குறிப்பாக இந்த அடிப்படைவாதம், மதவாதம், இனவாதம் அல்லது பிரதேசவாதம் போன்ற இந்த பிற்போக்குவாதங்களை உருவாக்கக்கூடிய நிலையில் இந்த உயர்ந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடாது. எனவே இந்த பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படுகின்ற கற்கைகளை பொறுத்தமட்டில் அறிவியல் சார்ந்த சிந்தனைகள், அதேவேளை தொழில்நுட்பவியல் சார்ந்த சிந்தனைகள், விழுமியம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்க வேண்டும். அநேகமாக இந்த மத ரீதியான கற்கைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது அங்கு வந்து கூடுதலாக இந்த அடிப்படை வாதங்கள் அல்லது மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாடுகள் ஏற்படுகின்றன. எனவே கூடுதலாக இந்த பிரிவினைகள், அடிப்படை வாதங்களை உருவாக்கக்கூடிய விதத்தில் போதனைகள் இல்லாமல் விழுமிய கருத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த கற்கைகளை அமைகின்ற போது அது வெற்றிகரமாக அமைவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. இதேபோன்று கடந்த காலத்தில் இந்த பாலங்களை அமைக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் 6 பாலங்களை குறிப்பிட்டிருந்தோம். அந்த பாலங்களை அமைப்பதற்கான தொடக்க வேலைகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் அண்மையில் மண்டூர் குருமன்பள்ளி பாலத்திற்கு கல் நடுவதற்காக வந்திருந்தார். அந்த வேளையில் சகல கட்சிகளைச் சேர்ந்தவர்களையும் ஒன்றாக அழைத்து அந்த கல் நடுகின்ற அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சகலருக்கும் அவருடைய அந்த அமைச்சிலிருந்து அழைப்புகளை விடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்குரிய அழைப்பிதழ்களையும் வழங்கியிருந்தார். இவ்வாறு எல்லா அமைச்சர்களும் செய்கின்றார்களா என்று பார்க்கின்ற போது இல்லை என்பதுதான் விடையாக அமைந்திருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட முற்போக்காக சகலரையும் இணைத்து பயணிக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை, அப்படியான அமைச்சர்களும் இருக்கின்றார்கள். நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுடைய பிரதி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் டிலான் பிரேரா அவர்களும் கூட உண்மையில் ஒரு வெளிப்படையான சிந்தனையுடையவர், அடிப்படைவாதமற்றவர். இந்த தமிழ் தேசிய மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவரும் ஒரு முற்போக்கான கருத்துக்களை கொண்டிருக்கின்றவர் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உயர்கல்வி அமைச்சர், நெடுஞ்சாலை அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் போன்றவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனையுடனும் சகல இனத்தவர்களையும் இணைத்து செல்ல வேண்டும். இந்த நாடு ஒற்றுமையின் மூலமாக பலம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றார்கள். எனவே இப்படியான விழுமிய சிந்தனையை நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். ஆனால் சில வேளைகளில் இங்கு இருக்கின்ற ஒரு மனிதனை உயர்த்தி விடுவது என்பது வெறுமனை கல்வியினால் மாத்திரம் ஒரு மனிதன் உயர்ந்து விடுவதில்லை. அவர்களுடைய விழுமியமான சிந்தனைகள், நடுநிலையான போக்குகள், பக்கச்சார்பற்ற நிலைமைகள், மற்ற இனத்தவர்கள், மற்ற மதத்தவர்களையும் அரவணைத்துக் கொள்ளுகின்ற அந்த அன்பான நெறி சார்ந்த செயற்பாடுதான் அவர்களை தரத்தில் உயர்த்தி விடுகின்றது. எனவே நெடுஞ்சாலைகள் அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் போன்றவர்களை பொறுத்தமட்டில் இவர்கள் ஆகவே இப்படியான அந்த போக்கில் ஏனைய அமைச்சர்களும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் செயற்படுகின்ற போது உண்மையான சமாதானத்தை, உண்மையான ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதேவேளை இன்னும் எமது மட்டக்களப்பு பிரதேசத்தில் இருக்கின்ற குறைபாடாக ஏற்கனவே எங்களுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டிய விடயம் அம்பலாந்துறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நீர்நிலை காணப்படுகின்றது. அதற்கு வந்து பாலம் அமைக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. காஞ்சிரங்குடா என்கின்ற இடத்திலும் ஒரு அகன்ற ஆறு காணப்படுகின்றது. இந்த அம்பலாந்துறை, காஞ்சிரங்குடா போன்ற இடத்திலும் இந்த பாலங்களை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த நகர மையமாக கொண்ட இடங்களில் பெரும்பாலும் சன நெரிசல்கள் காணப்படுகின்றன. இந்த சன நெரிசல் இருக்கின்ற போது பாதைகளை குறுக்குவரத்து செல்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது. எனவே மேம்பாலம் அமைக்கின்ற திட்டங்கள் இருக்கின்ற போது நிச்சயமாக மட்டக்களப்பு நகரம், களுவாஞ்சிக்குடி நகரம், செங்கலடி நகரம், ஏறாவூர் நகரம், வாழைச்சேனை நகரம் போன்ற இடங்களில் இந்த வீதி விபத்துகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எனவே தயவு செய்து இந்த மேம்பாலங்களை அமைக்கின்ற போது நான் குறிப்பிட்ட இந்த பிரதேசங்களிலும் நகர மையமாக காணப்படுகின்ற இந்த பிரதேசங்களிலும் சன நெரிசல் காரணமாக வாகனங்கள் இடையில் சில வேளைகளில் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே இந்த இடங்களுக்கும் மேம்பாலத்தை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு கடைசியாக ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றேன். இந்த திறன் அபிவிருத்தி சார்ந்த அமைச்சு சம்பந்தமாகவும் ஓரிரு விடயங்களை குறிப்பிட்டாக வேண்டும். அந்த வகையில் இங்கிருக்கின்ற இளைஞர்களை ஒரு ஸ்கில் லேபரர்ஸ் அல்லது ஸ்கில் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்வார்கள், அந்த வகையில் பயிற்றுவித்து அவர்களை எதிர்காலத்தில் தொழிலற்றவர்களாக வீதியில் நிற்காத விதத்தில் அவர்களுக்கு இந்த ஜெர்மன் தொழில்நுட்ப பாடசாலையுடன் இணைந்து 5 தொழில்நுட்ப கல்லூரிகள் அமைத்தல் என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக இன்னும் 7 திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட இருக்கின்றது. இவற்றையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒன்றை அமைத்து தந்து இந்த இளைஞர்களுக்கு அபிவிருத்தியில் தங்களுடைய திறன் விருத்தியை ஏற்படுத்துவதற்கு உதவுமாறு கேட்டு நல்ல விடயங்களுக்கு பாராட்டுக்களை கூறிக்கொண்டு இனிவரும் காலங்களிலும் நல்ல விடயங்கள் எமது பிரதேசத்தில் நடைபெற வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
டிலான் பெரேரா ராஜா மாத்தது மாட்ட வினாடி தாகத்தம்
கரு முலாசனி மந்திரி துமணி உலிம்ம அவனவா பாலிமேந்துவே மீட்ட வினாடி ගානකට පෙර පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් හැටියට අපිට පිළිගන්න බැරි සංවාදයක් ඇති වුණා. ඒ සංවාදය තුල පෙනුනේත් අපිට පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරුන් හැටියට අපි දෙපැත්තේම ඉන්න මන්ත්‍රීවරු අද මේ වෙනකොට පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් හැටියට අපේ තියෙන ආත්ම ගරුත්වය පාර්ලිමේන්තු මන්ත්‍රීතුමාගේ නමට මුලින් දාන ගරු කියන වචනය අපි අපි විසීම නැති කරගෙන තියෙනවා. ඒකට මේ දෙපැත්තම ඉන්න මන්ත්‍රීවරයෝ කියන්ට විරුද්ධ පක්ෂයෙන් මේ පැත්තට හොරා කියනවා, මේ පැත්තෙන් මේ පැත්තට හොරා කියනවා, එහෙන් හොරා කියනවා, මෙහෙන් කම්බ හොරා කියනවා, මෙහෙන් හොරා එහෙන් කම්බ හොරා කියනවා. ඉතින් මේක දැන් ඉස්සරහට ගිහිල්ලා අද පාර්ලිමේන්තුවේ අපි අපේ මන්ත්‍රීකමට ඉස්සරහින් දාන ගරු කියන වචනයත් සමච්චලයට ලක් වෙන තත්වයට අපි විසීමපත් කරගෙන තිබෙනවා. ඒ නිසා මහින්දානන්ද අලුත්ගමගේ මන්ත්‍රීතුමා කිව්වා මන්ත්‍රීවරයා බැංකුවකට කියලා ණයක් ගන්න බැරි තත්ත්වයකට පත් වෙන පත් වෙලා තියෙනවා කියලා. ඒකට එතුමාත් වගේ කියන්ට අපිත් වගේ කියන්ට. මොකද එහෙම කතා කරන ගමන් අපිට එන්නේ නිකම් පෝස්ට් එකේ රිටර්න් එකේ රෙජිස්ටර්ඩ් පෝස්ට් කියනකොට රිටර්න් රෙජිස්ටර් පෝස්ට් එකෙන් ආවා. අනිත් පැත්තෙන් කියනවා ඊගාවට එක්ස්ප්‍රෙස් පෝස්ට් එකෙන් යනවා කියලා. එහෙම වැඩ කරන්න කිව්වොත් මම හිතනවා මේ සභාවට අපි පත් කළේපු ජනතාව අපෙන් බලාපොරොත්තු වෙන කාරණේ ඉෂ්ට කරන්න බැරි වෙනවා. ඒ නිසා අද මේ වෙලාවෙත් අපි තීන්දුව කරන්න ඕනේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් අපි 225 දෙනාම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් හැටියට අපි යම් තව ගෞරව ඉතුරුලා තිබෙනවා නම් ඒ ගෞරවය ආරක්ෂා කරන විදිහට අපි ඉදිරියේදී කටයුතු කරමු කියලා දෙපැත්තරම නිෂ්කාරණේ මඩ ගහගන්නේ නැතුව. මම එතනින් පටන් ගත්තේ ඒ එතනින් පටන් ගන්න ඕනේ කියලා මම ඒ වෙලාවේ හිතපු නිසා. මහින්දන්ද අලුත්ගමගේ මැතිතුමා කියන්ට යොදුනා ගෞරව මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිතුමාගේ කාලේ අපේ රටේ මාර්ග සංවර්ධනය ඇති වුණා කියන කාරණය. ඒක පිළිගන්න ඕනේ. අපේ රටේ ඉතිහාසය පුරාම මාර්ග සංවර්ධනයේ විප්ලවයක් ඇති වුණා එතුමාගේ කාලේ. හැබැයි එතුමාගේ කාලේ ඇතිවෙච්ච සමහර ඒ මාර්ග සංවර්ධනයේ ඇතිවෙච්ච විප්ලවයම පාරාවලල්ලක් වුණා. මොකද පහුගිය ජනාධිපතිවරණයේදී ඒ පාරවල් හැදීමම තමයි අවසානයේ තුරුම්පුවක් කරගත්තේ එතුමාට විරුද්ධව ආපු දේශපාලන බලවේගය. අධිවේගී මාර්ගය අධිවේගයෙන් හැදුවා. ඒ නිසා මාර්ග සංවර්ධන විප්ලවයක් ඇති වුණා. ගමන් පහසු ඇති වුණා සමහර පළාත්වල, විශේෂයෙන්ම දකුණු පළාත වගේ තැන්වල. හැබැයි අධිවේගයෙන් හදන්න ගියාම ඇතිවෙච්ච අරපරස්සමේ දුර්වලකම නිසා අධිවේගයෙන්ම අපි හිතුවටත් වඩා ඉක්මනින් එතුමා පරාජයට පත් වුණා. දැන් වර්තමාන රජයේ ඒ නිසා එතනින් අපි එතනින් පාඩම් ඉගෙන ගන්නට ඕනේ අධිවේගී මාර්ග හදනවා නම් ඒ හැදීමේ සීමාව මොකක්ද? අධිවේගී මාර්ග හදනකොට ඒවා ඊටම් ප්‍රවේශමෙන් හදන්න ඕන කියන කාරණේ. ඒ නිසාම අලුත්ගමගේ මැතිතුමාට මම මතක් කරන්න ඕනේ ගියාණ්ඩුව කාලේ යෝජනා වෙලා තිබුණු පේරාදෙණිය චෙන්කලඩි පාර බදුල්ලෙන් නැවතුණා. හැබැයි ගෞරව ලක්ෂ්මන් කිරියල් ඇමතුමාට අපි ස්තුතිවන්ත වෙනවා. එතුමාගේ උපදේශ මත අපිට හැකියාව ලැබුණා ඒ පේරාදෙනිය යන ඉඳලා චෙන්කලනේ පාර බදුල්ලෙන් නැවතිච්ච එක බදුල්ලෙන් ඉඳලා චෙන්කලනේ දක්වා කිලෝමීටර් 140ක් පියවර 6කින් වැඩ කටයුතු පටන් ගත්තා. දැන් එයින් පියවර 3ක වැඩ කටයුතු ආරම්භ වෙලා ඉතාම හොඳින් කෙරීගෙන යනවා. ওই මධ්‍යම අධිවේගී මාර්ගයේ වගේ වන්දි ගෙවීමේ ප්‍රශ්න යනාදීත් බොහොම හොඳින් කළමනාකරණය කරගෙන ඒ කාරණා කටයුත්ත කෙරීගෙන යනවා. ඒක ඒ පිළිබඳව මම කිරිල ඇමතුමාට ස්තුතිවන්ත වෙන්නේ. බදුල්ලේ සිට චෙන්කලනේ දක්වා යනකොට ඌව පළාතේ ඉතා අත්‍යවශ්‍යම මාර්ගයක් මෙයින් ආවරණය වෙනවා. බදුල්ල, පස්සර, ලුණුගල, බිබිල ඊළඟට මයංගනේ කොටසක් තමයි හරහා තමයි පදිය තලාවේ ඉඳලා මේක චෙන්කලනේ දක්වා යන්නේ. නිසා අපි එතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ ඌව පළාතේ ජනතාවට අත්‍යවශ්‍යම වෙලා තිබුණු අතරමඟ අනැහැටලා තිබුණු ඒ චෙන්කලනේ මාර්ගයට අවශ්‍ය කරන ඒ කාරණා කටයුතු අපට සම්පාදනය කළ දීම සම්බන්ධයෙන් අනිත් පැත්තට මට කරන්න කියන්න තියෙන්නේ ජයරාජ නැන්දපුලි මහමාර්ග ඇමතුමා කාලේ ඉඳලම මම මහමාර්ග රාජ්‍ය ඇමතිතුමා වෙලත් පහුගිය අවුරුදු දෙකෙත් හැම අවුරුද්දෙම මම පාර්ලිමේන්තුවේ කියන ලක්ෂ්මන් කිරියල් ඇමතුමාත් දන්න සභාපතිතුමාත් දන්න ලේකම්තුමා දන්නවද දන්නේ නැහැ. ලේකම්තුමා මට වැඩි හමු වෙන්නේ නැති නිසා අමාත්‍යංශේ මගේ රාජ්‍ය අමාත්‍යංශ ලේකම්තුමියත් දන්න අර රජමාවත දැන් මේක හැම අවුරුද්දෙම මම පාර්ලිමේන්තුවේ කියලා තියෙනවා. මහමාර්ග අමාත්‍යයේ වැයශීර්ෂයේ මේ අවුරුද්දෙත් කියනවා අර බාලගිරි දෝෂය ලැබලා තියෙන හෙට 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 කියලා සභාපතිතුමා නිතරම කියන එකට තාම හෙට එන්නේ නැහැ. ඒ නිසා ඊළඟ අවුරුද්ද තමයි අපේ ඌව වෙල්ලස්ස විමුක්ති අරගලයට අවුරුදු 200ක් ලබන්නේ. සමහර කොළඹ පළාත උදවියකට කියන්නේ කැරල්ල කියලා, අපි කියන්නේ විමුක්ති අරගලය කියලා. අවුරුදු 200ක් ලබනවා ඒ විමුක්ති අරගලයට ඊළඟ අවුරුද්දේ. මේ රජමාවත යන්නේ කිවුලගෙදර මොහොට්ටාලගේ ගම අසලින්. ඒ නිසා ඒ විමුක්ති අරගලයට නායකත්වයේ දුන්නු ඒ ආදරණීය විරුවන්ටත් ගරු කරලා, විලාන්පරට ගරු කරන්නේ නැත්තම් ඒ අයටවත් ගරු කරලා ඒ බාලගිරි දෝෂය ලැබලා තියෙන ඒ රජමාවතේ කටයුතු අපි ඉක්මනින් නිමා කරමු කියලා මම ඉල්ලා හිටිනවා. මොකද මේක ගරු ඇමතිතුමනි, බදුල්ල ඉඳලා නුවරට යන රජමාවත, දැන් බදුල්ල ඉඳලා චෙන්කලඩි වලට පාර හැදෙන නිසා මේක හැදුනොත් ගරු ඇමතිතුමනි නැගෙනහිරට ඉතාම ඉක්මනින් ගමන් කරන්න පුළුවන් පාරක් බවට මේක පත් වේවි. ඔබතුමා මධ්‍යම අධිවේගී මාර්ගය හැදුවොත්, ඒ කියන්නේ කොළඹ සිට මධ්‍යම අධිවේගී මාර්ගය තියෙනවා, එතන ඉඳලා මේ රජමාවත හරහා නැගෙනහිරටම යන්න පුළුවන්. ඉතාම ළඟම පාර හැටියට මේ පාර හදාගන්න පුළුවන්. ඒක පිළිබඳවත් ඔබතුමාට මතක් කරන්නේ නැවත වරක් ඊළඟ අවුරුද්දෙත් මේක මතක් කරන්නට මට නොලැබේවා කියන ප්‍රාර්ථනෙ හිතේ ඇතිව. ඊළඟට අලුත්ගමගේ ඇමතිතුමා කියන්නේ දුනා මේ තාම මධ්‍යම අධිවේගී මාර්ගයේ වැඩ කෙරිලා නැහැ කියලා. එතුමාට අමතක වෙනවා පාරක් හදන්න ඉස්සෙල්ලා මුලින්ම කරන්න ඕනේ මේ ඉඩම් පවරා ගැනීම. දැන් එහි පැකේජ් අංක එකේ මේ වෙනකොට 73%ක් ඒ ඉඩම් අත්පත් කර ගැනීමේ ක්‍රියාවලිය කරගෙන කරලා තිබෙනවා. පැකේජ් දෙකේ 92%ක් ඒ ක්‍රියාවලිය සම්පූර්ණ කරලා තිබෙනවා. ඒ වගේම පැකේජ් තුනේ 69%ක් ඒ කාරණා කටයුතු කරලා තිබෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ ලකුණු 100%ක් දීම මහින්දානන්ද අලුත්ගමගේ ගුරුතුමාගේ ලකුණු දීමේ ක්‍රමවේදය සාධාරණයි කියලා. ඒකම මම අපි දන්නවා මොන මොන ප්‍රශ්න ආවත් ගරු කිරියල් ඇමතුමා මධ්‍යම අධිවේගී මාර්ගයට ප්‍රමුඛත්වය දෙමින් සමහර වෙලාවට අපිත් සමගත් වාද විවාද කරගමින් කැබිනට් එකේ වාද විවාද කරගනිමින් තමන් නුවරට ඒ පාර හදන්නට ඕනේ කියන කාරණේ පිළිබඳව විවිධ ප්‍රශ්න මැද්දේ කාරණා කටයුතු කරන බග. ඊළඟට ගරු සභාපතිතුමනි, මම නැවත වරක් ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ ගරු ඇමතුමාට. අයිරෝඩ් විරාපෘතිය ලංකාවට ලැබෙනකොට මහින්ද රාජපක්ෂ ඇමතුමාගේ කාලේ ඌව පළාතටයි උතුරටයි නැගෙනහිරටයි විතරයි ලැබුණේ නැත්තේ. බස්නාහිර පළාතේ තව දිස්ත්‍රික්කෙ ලැබුණේ නැහැ. නැගෙනහිරටයි උතුරටයි ඒ යුදමය තත්ත්වය පසු පස්තා යුද සමය තුළ අයිරෝඩ් ව්‍යාපති ලබා ගන්නකොට එතුමා කාරුණික වුණා අපේ ඉල්ලීම මත ඌව පළාතටත් අයිරෝඩ් ව්‍යාපෘතිය ලබලා දෙන්න. දැන් ඒ ව්‍යාපෘතියේ කටයුතු ටිකක් හිමින් වුණත් ඉතාම හොඳින් කෙරීගෙන යනවා. ඒ ව්‍යාපෘතිය භාරව කටයුතු කරපු ඒ අධ්‍යක්ෂකතුමිය ඒ කාරණා කටයුතු ඉතාම හොඳින් කරගෙන යන තත්ත්වය තුළ අමාත්‍යංශ ලේකම්තුමා මොකක් හරි හේතුවක් මත එතන අධ්‍යක්ෂක ධූරයේ වෙනස්කමක් කරන්න ගිය තත්ත්වය තුළ යම් ප්‍රමාදයක් තියෙනවා. ඒ පිළිබඳව ප්‍රමාදයකින් තොරව ඊළඟ වර්ෂයේ වෙනකොට ඒ ව්‍යාපෘතිය ක්‍රියාත්මක කරන මට්ටමට අපට රැගෙන එන්න හැකියාව ලැබේවි. ඒ පිළිබඳව ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ හරහා ඌව පළාතේ විශේෂයෙන්ම බදුල දිස්ත්‍රික්කයට කුඩම්මගේ සැලකිලි ලැබුණේ සංසන්දනාත්මකව පාරවල් සැදීමේදී. දැන් ඒ නිසා පළාත් දෙකටම සාධාරණයක් ඉෂ්ට වෙන විදිහටත් උතුර සහ නැගෙනහිරටත් ඒ සමානව සැලකමින් ඒ පළාත් තුනටම මේ අයිරෝඩ් ව්‍යාපෘතිය හරහා විශාල සහනයක් ලැබෙනවා කියන කාරණය පිළිබඳව මතක් කරන්නේ ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමි. ඒකම මාර්ග සංවර්ධන අධිකාරිය යටතේ අපි හදලා තියෙන පාරවල් දිහා බැලුවම හදලා තියෙන පාලම් දිහා බැලුවම ඉතාම හොඳින් ඒ කාරණා කටයුතු ඉතාම ප්‍රවේශමෙන් කිරීමට අවශ්‍ය කරන වැඩපිළිවෙල දියත් කරනවා අපිට පේන්නේම මහින්දානන්ද අලුත්ගමගේ මගේ මිත්‍රයෙක් කතා වෙමු. එතුමා කිසිම වැඩක් උන්නේ නැහැ කියලා කිව්වට ඊට පස්සේ කිව්වා වැඩ කන්දරාවක් කරලා ගෙවීම් වල ප්‍රමාදයක් තියෙනවා කියලා. ඒ ගෙවීම් වල ප්‍රමාදයක් තියෙනවා කියලා කියන්නේ ගොඩාක් වැඩ කරලා ගෙවන්න බැරි මට්ටම හදලා. ඒ නිසා මහින්දානන්ද අලුත්ගමගේ මෙතුමාගේ කතාවෙන්ම විශාල පාරවල් ප්‍රමාණයක් හැදුනා කියන කාරණය පිළිගත යුතු බව තියෙනවා. මම දන්නේ නැහැ නුවර පළාතේ ඒ පාරවල් හැදීමේ ප්‍රමිතිය ගැන එතුමා කතා කරා. හැබැයි මම දන්න විදිහට RD එකෙන් හදන පාරවල් වල ප්‍රමිතිය RD එක ඉස්පිතා විශේෂයෙන් උනන්දුවෙන් බලන නිසා අර පළාත් පාලන අමාත්‍යංශයෙන් පාරවල් හදනවා වගේ ඒ කොන්ත්‍රාත් ක්‍රමයට ඒ පාරවල් ගන්න ගමේ සමිතික කැමති නැහැ. මොකද හේතුව මේ RD එකේ මහත්තුරු වඩා වැඩි ප්‍රමිතියක් වඩා වැඩි උනන්දුවෙන් එක දිහා බලනවා කියන කාරණය මත. ඒ නිසා මම දන්න විදිහට RD එකෙන් හදන පාරවල් සම්බන්ධයෙන් ප්‍රමිතිය පිළිබඳව වඩාත් සැලකිලිමත්ව කටයුතු කරනවා. ඕනවටත් වඩා සැලකිලිමත්ව කටයුතු කරනවා. ඒ නිසා RD එකේ පාරවල් අර සාමාන්‍ය ගමේ තියෙන අර 5%ක් සමිතිය කර දීලා කොන්ත්‍රාත් ක්‍රමයට ගැනීමටත් සමහර ගම්වල උදවිය මැලි කරනවා. ඒ නිසා ඒ කාරණා කටයුත්තත් ඌව පළාත වගේ පළාත්වල ඉතාම හොඳින් අපිට ගන්න ලැබුණා කියන කාරණය මම මතක් කරන්න ඕනි. ඊළඟට කිරියල් ඇමතුමනි මහාමාර්ග අමාත්‍යංශ යටතේ වුණත් උසස් අධ්‍යාපන අමාත්‍යංශ යටතේ මර ඔබතුමා ඉල්ලීමක් කරන්න තිබෙනවා. ඌව පළාතේ තියෙන ඌව විශ්වවිද්‍යාලය ලංකාවේ අනෙකුත් විශ්වවිද්‍යාල සංසන්දනය කරලා බලනකොට ඉතාම විනයක් ඇතුව විශ්වවිද්‍යාලයේ දරුවන් විශ්වවිද්‍යාලයක ඒ ඉගෙනීමේ කියන පරමාර්ථ ඉතාම හොඳින් වටහාගෙන විනයගරුකව කටයුතු කරන විශ්වවිද්‍යාලයක්. දැන් මේ විශ්වවිද්‍යාලයේ තියෙන පරිසරය ටිකක් පෙරදෙන විශ්වවිද්‍යාලයට සමානයි. පෙරදෙන විශ්වවිද්‍යාල වගේම නොවුණා. ඒ නිසා ඒ පරිසරය තුල අපි ගොඩාක් කාලයක් ඉඳලා බලාපොරොත්තු වුණා අපිට වෛද්‍ය පීඨයක් ඌව විශ්වවිද්‍යාල ලබා දෙන්න කියලා. ඉතින් බදුල්ල රෝහල ශික්ෂණ රෝහලක් කරලා ඌව විශ්වවිද්‍යාලයට ඒ වෛද්‍ය පීඨ ලබා දුන්නොත් ගරු ඇමතුමනි තවත් ළමයි 125කට 150කට විතර වෛද්‍ය විද්‍යාව හැදෑරීමේ වරම් ලැබෙනවා. ඒ නිසා ඒ පළාතේ ඉන්න මන්ත්‍රීවරයෙක් හැටියටත් ඔබතුමා අපේ පළාත ගැන මාර්ග අංශයෙන් විශාල අවධානයක් කරපු ඇමතිවරයෙක් හැටියටත් ඔබතුමා උසස් අධ්‍යාපන ඇමතිතුමා ඉන්න කාලෙම අපිට ඌව විශ්වවිද්‍යාලයට වෛද්‍ය පීඨයක් ලබා දීම සඳහා කටයුතු කරන්නේ කියන ඉල්ලීම මා කරන්න කැමැතියි. ඒකම මේ අමාත්‍යංශ අපි සාකච්ඡා කරන වෙලාවෙම වෘත්තීය පුහුණු අමාත්‍යංශ ගැන කතා කරන නිසා ගරු චන්දිම වීරක්කොඩි කැබිනට් ඇමතිතුමා ගිය මාසේ බදුල්ලට ඇවිල්ලා බදුල්ල දිස්ත්‍රික්කයට තාක්ෂණික විශ්වවිද්‍යාලයක් ලබා දීම සඳහා අවශ්‍ය කරන ස්ථාන පරීක්ෂාවට ලක් කරා. අවසානයේ අපේ බදුල්ල දිස්ත්‍රික්කයේ දේශපාලන නායකත්වයේ සියලුම එකතු වෙලා තීන්දුව කරේ රෝහණ විජේවීර මැතිතුමා කාලයක් අර ඔහු හැංගිලා හින සමයේ බොහෝ කාලයක් නැමැතිලා හිටියේ නෙළුව වත්තේ බංගලාව. ඒ වත්තේ විශාල ඉඩ ප්‍රමාණයකුත් තියෙනවා. ඒ වත්ත සහ ඒ පරිසරය ඉතාම සුදුසුයි තාක්ෂණික විශ්වවිද්‍යාලයක ඇති කිරීම සඳහා. ඉතින් ඒ නිසා ඒ සියලු ඒ සම්පූර්ණ ඒ දේපල දැන් පවතින්නේ තරුණ සේවා සභාව යටතේ. ඒ නිසා මම චන්දිවිරකොඩ ඇමතුමාගේ ඉල්ලීමක් කරනවා ඒ භූමිභාගයත් ඒ ගොඩනැගිලිත් සියල්ලම එතුමාගේ අමාත්‍යංශයට පවරාගෙන ඒ විශ්වවිද්‍යාලයේ ඒ තාක්ෂණික විශ්වවිද්‍යාලයේ ආරම්භකට කටයුතු කරන හේතුව ඒක ඉතාම හොඳ තැනක් ඒ සඳහා මොකද ජනතා විමුක්ති පෙරමුණේ කියන පක්ෂය බිහි වෙන්නෙත් රෝහණ විජේවීර මැතිතුමා නායකත්වය දෙන්නෙත් තරුණයන්ට අසහනයටපත් තරුණයන්ට එතකොට මේ තාක්ෂණික විශ්වවිද්‍යාලය විසින් කරන්නෙම අර අසහනයට පත් වෙන ඉන්න තරුණයන්ට මාර්ගයක් හොයලා දෙන්න තමයි තාක්ෂණ විශ්වවිද්‍යාලය ඇති කරන්නේ. ඒ නිසා රෝහණ විජේවීර මැතිතුමා මේ පදිංචි වෙලා හිටපු නිවස ඉතාම සුදුසුයි කියලා මම හිතනවා. ඒ සඳහා ඒ විශ්වවිද්‍යාලයේ රෝහණ විජේවීර අනුස්මරණ විශ්වවිද්‍යාලයට නම් කරත් මගේ නම් විරුද්ධත්වයක් නැහැ. ඒ නිසා ඒ නම දාන්න බැරි නම් ඒ ස්ථානය ඒ ගොඩනැගිල්ල සහ ඒ සියලු දේවල් දැන් කිසි කෙනෙක් පාවිච්චි කරන්නේ ඔහේ තියෙන්නේ. ඒ ඉඩම් භූමිය ඉතාම වැදගත් ඒ සඳහා ඒ ගොඩනැගිලි ඒ සඳහා වැදගත්.
තමා තව විනාඩි දෙක කාලයක්.
ඒ නිසා ඒ ස්ථානය ඒ සඳහා ලබලා දෙන්නේ කියන ඉල්ලීම මා කියන්න ඉල්ලන්න කැමතියි. ඊළඟට ගරු මූලාශ්‍ර සභාපතිතුමනි සයිතම් ප්‍රශ්නය දැන් විසඳීමක් ලැබිලා තිබෙනවා. ඒ විසඳුම කාටත් පුළුවන් විදිහට දැන් ක්‍රියාත්මක කරන හැකියාව ලැබිලා තිබෙනවා. ඒ නිසා මම හිතනවා ලංකාව පුරාම රෝහල් වලට ගියාම මාරය එනකම් බලන් ඉන්නවා කියලා පෝස්ටර් ගහගෙන කළු කොඩි දාගෙන ඒ යන රෝගියාගේ මානසික තත්ත්වය ඉතාම පහළ මට්ටමකට බැත්තේ පරිසරයන් ඉවත් කරලා මේ සයිතම් පිළිබඳව දැන් දෙපාර්ශ්ව ඇති කරගෙන මේ විසඳුම ඉතාම ඉක්මනින් ක්‍රියාත්මක භාවයට ගෙනලා ඒ ප්‍රශ්නය සම්පූර්ණයෙන්ම විසඳුමකට ලක් කරන්නට ඔබතුමාට ශක්තිය සහ ධෛර්යය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. මොකද හේතුව අපිට පේනවා ගරු එමෙතුමනි ඒ සයිතම් ප්‍රශ්නයේදී මම හිටියේ සයිතම් එක හොර උපාධි කඩයක් එක වහන්න ඕනේ. හැබැයි පෞද්ගලික විශ්වවිද්‍යාලය ඇති කර කමක් නැහැ කියන මතය. හැබැයි දැන් සයිතම් එක පෙන්නලා ඒක ඒ පිළිබඳව කතා කරපු දොස්තර මහතුරු සයිතම් එකෙන් ඈත් වෙලා දැන් අර අලුත් ව්‍යවස්ථාවක් පිළිබඳව රටේ සියලු රජනතා ඉල්ලන මතයට එරෙහිව වෙන ජාතිවාදී ආගම්වාදී ව්‍යාපාරයට දැන් ඒ සංගමේ සමහර උදවිය කටයුතු කරන බව පේන තිබෙනවා. ඒ නිසා වෙන වැඩපිළිවෙලක් ඔස්සේ ගිහිල්ලා තවත් ජාතිවාදී අවුස්සන ආගම්වාදී අවුස්සන තැනකට ඒ GMO එකේ ඉන්න සමහර දොස්තර මහතුරු කටයුතු කරන තත්වය තුළ සයිතම් ප්‍රශ්නේ අපි සම්පූර්ණ විසඳලා සයිතම් ප්‍රශ්නේ දඩමීමා කරගෙන අන්තවාදී ජාතිවාදී දේශපාලනය කරන්නට උත්සාහ කරපු ඒ වෛද්‍යවරුනුත් අපි ජනතාවට හඳුන්වා දෙමුයි කියන කාරණය මේ වෙලාවේ මම මතක් කරන්නේ. විශ්වවිද්‍යාල පද්ධතිය කොච්චර හැදුවත් මාර්ග පද්ධතිය කොච්චර හැදුවත් කොච්චර තාක්ෂණ විශ්වවිද්‍යාල හැදුවත් ඒ සියලු දේවල් වලින් ප්‍රතිඵලය අපිට ගන්න පුළුවන් වෙන්නේ අපි අවසානයේ මේ පාර්ලිමේන්තු 225 දෙනාම එකතු වෙලා ඉතාම ඉක්මනින් ජාතිවාදී ආගම්වාදී බලවේගවලට යට නොවි ව්‍යවස්ථා සංශෝධනය කියන කාරණය පිළිබඳව අපේ අවධානය යොමු කරොත් පමණයි. ඒ නිසා අපිට ඉක්මනින් යන්නට පුළුවන් අධිවේගී මාර්ග ටික හදාගමු. අපේ තරුණයන්ට හොඳට උගන්වන්නට පුළුවන් උසස් අධ්‍යාපන ආයතන ටික හදාගමු. ඒ වගේම තමයි අපේ රටේ දේශපාලන ගමන් මාර්ගයත් මේ රටේ ජනතාවට ඕන කරන විදිහට ජාතිවාදයෙන් ආගම්වාදයෙන් අන්තවාදයෙන් තොරවෙච්ච තැනකට යන්නටත් අපි අදිෂ්ඨාන කරගමුයි කියන අදිෂ්ඨානය තබමින් මගේ රාජ්‍ය අමාත්‍යාංශ ලේකම්තුමියට ගොඩක් වැඩක් නැහැ. මොකද හේතුව රාජ්‍ය අමාත්‍යාංශ වැඩක් නැති නිසා. කෙසේ වෙතත් එතුමියටත් ඒ වගේම වැඩිය මාව හම්බෙන්නේ නැති ඒත් කැබිනට් අමාත්‍යාංශ ලේකම්තුමා ප්‍රමුඛ ඒ අමාත්‍යාංශයේ සියලුම ලේකම්වරුන්ටත් ඒ වගේම RDA කේ සභාපතිතුමා ඇතුළු ඒ සියලුම නිලධාරීන්ටත් මගේ ස්තුතිය පුද කරනවා. බොහොම ස්තුතියි.
හොඳයි, ඊළඟට බඳුලාල් බණ්ඩාරිගොඩ මහතුමනි ඔබතුමාට විනාඩි 5ක් කාලයක් තියෙනවා.
ගරු සභාපතිතුමනි, ඉතාම වැදගත් අමාත්‍යංශ කීපයක වැශීෂ ගැන සාකච්ඡා කරන වෙලාවේ මටත් අදහස් ඉදිරිපත් කරන්න ලැබුණු අවස්ථාව ගැන සතුට පළ කරනවා. ගරු සභාපතිතුමනි, අද මේ රටේ මාධ්‍ය දිහා බැලුවම එහෙම නැත්නම් මේ රටේ ජනතාව තුළ ඇතිවෙච්ච මතවාද දිහා බැලුවම ජනතාවට යන පණිවිඩය තමයි උසස් අධ්‍යාපනය විශේෂයෙන් වෛද්‍ය අධ්‍යාපනය පුජ්ජලීකරණය කරන්න යනවාය, ඒ වෙනුවෙන් වැඩි බරක් මේ ආණ්ඩුව යොදවන්න යනවාය කියන මතය තමයි ඇති කරලා තියෙන්නේ. නමුත් මේ අයවැය ගත්තම වයඹ සබරගමු සහ මොරටුව විශ්වවිද්‍යාලවල වෛද්‍ය පීඨ 3ක් ආරම්භ කරන්න 2018 වසරේ මිලියන 1250ක් වෙන් කළ තියෙනවා. ඒ විතරක් නෙවෙයි, මම මේ වෙලාවේ ස්තුති කරන්න ඕනේ මම නියෝජනය කරන ගාලු දිස්ත්‍රික්කේ රුහුණ විශ්වවිද්‍යාලයට අදාළව කරාපිටිය වෛද්‍ය පීඨයට මහාචාර්ය ඒකකයක් පිටවන්න. ඒ වගේම වෛද්‍ය පීඨය සඳහා මහල් 10ක ගොඩනැගිල්ලක් ඉදි කරන්න 2018 වසරේ මිලියන 350ක් වෙන් කළා තියෙනවා. ඉතින් මේ ආදී වශයෙන් ගත්තොත් එහෙම උසස් අධ්‍යාපනයට සම්බන්ධ කරපු වැඩ මේ අවුරුදු දෙක ඒ වගේම ඉලක්ක කරපු වැඩසටහන් දිහා බැලුවම සුවිශාල වැඩ කොටසක් මේ කාල සීමාවේ දිටු කරලා තිබෙන ඉටුවෙමින් පවතිනවා. මාර්ග සංවර්ධනය ගත්තත් එහෙමයි. අද අපිට සතුටටපත් වෙන්න පුළුවන් අපි දැක්කා මේ රටේ ඇතැම් මාර්ග ව්‍යාපෘති ආදී මහා පරිමාණයෙන් කතා කරපු ඒවා ඉදි කරපු ඒවා හුඟක් වෙලාවට මහා ප්‍රචාරයක් එක පටන්ගෙන ඒවයේ යම් යම් දූෂණ අක්‍රමිකතා එක්ක ඒවයි ගුණාත්මකභාවයේ යම් යම් අඩුපාඩු තියෙන වෙලාවක මේ කෙරෙන වැඩකටයුතු බොහොමයක් විනිවිදභාවයෙන් සහ ඒ වගේම ඉතාමත්ම ශක්තිමත් නිවැරදි ආකාරයෙන් ඉටු කරන එක ගැන මට මූලාසනාරූඪ සභාපතිතුමනි මේ සභාවේ කෙරුණු සමහර කතා දිහා ආගෙන හිටියා මට හිතුණා මේ දේශපාලනඥයන්ටත් විද්‍යාපීඨයක් පටන් ගන්න තියෙනවා නම් හොඳයි කියලා. මොකද දැන් ළඟ එන පළාත් පාලන මැතිවරණේ එක ප්‍රාදේශීය සභාවලට පත් වෙන පළාත් පාලන ආයතන වලට පත් වෙන සභිකයින් දෙගුණයකින් විතර වැඩි වෙනවා. ඉතින් මේ හුඟක් දේශපාලනඥයන්ට විනයක් නැතිකම ඒ වගේම ඒ අය දුරදක්නා නුවණකින් කටයුතු කරන්න නොහැකියාව ඒ වගේම දැක්මක් නැති එක ඒ විතරක් නෙවෙයි ගරු සභාපතිතුමනි මේ රටේ මූල්‍ය විනය පිළිබඳ අවබෝධයක් නැතිකම රටේ හුඟක් ප්‍රශ්න වලට හේතු වෙලා තියෙනවා කියලා මට පේන තියෙනවා. ඒ නිසා දේශපාලනඥයන්ටත් විශේෂයෙන්ම පළාත් පාලන ආයතනයෙන් දේශපාලන ක්ෂේත්‍රයට අවතීර්ණ වෙලා ඉස්සරහට යන අයටත් කිසියම් දැනුමක් ලබා දෙන ආයතනයක් පිහිටවන්න පුළුවන් නම් ඒක මම හිතන්නේ රටකට අවාසිදායක දෙයක් නෙමෙයි කියලා මම විශ්වාස කරන්නේ. ඔවුන් කරන වැරදි වලින් සිදුවෙන විනාශයට වඩා ඒට දරන පිරිවැය අපිට මම හිතන්නේ ලොකු කනගාටුවට කාරණයක් වෙන්නේ නැහැ. මම එක දෙයක් කියන්නම්. මෙතන මේ සභාවේ කියවුණා දැන් සමහර දේවල් අපිට සාමාන්‍ය තැපෑලෙන් ලැබෙනවා නම් මතක තියාගන්න බලාපොරොත්තු වෙන්න ලියාපදිංචි තැපෑලෙන් ඕගොල්ලන්ට මේවයි උත්තර අපි එවනවා කියලා. මේක එක්තරා විදිහක තර්ජනයක් මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමනි. මේ තර්ජනයක්. ඒ කියන ගමන්ම මේ උදවිය කියනවා අගමැතිවරයා ගිහිල්ලා නීතිපතිවරයෙක්ගෙන් ඉල්ලීම් කළාය මේ අසවලාගේ නඩු ගැන බලන්න කියලා. එහෙම කියන ගමන් ඒක වැරදි කියන ගමන් ඒක සදාචාරාත්මක නැහැ කියන ගමන් මේ සභාව ඇතුළට ඇවිල්ලා කියනවා බලා ගන්න පුළුවන් අපි ආවහම අපි මේකයි කරන්න කියන එකයි මේ ප්‍රකාශයෙන් කියන්නේ. එහෙමනම් මෙතන එක්තරා විදිහක තර්ජනයක් තියෙනවා. මේ තර්ජනය කරන්නේ මේ බංකොලොත් දේශපාලනඥයෝ. මොකද මේ අය උත්සාහ කළා
අන්තිම විනාඩියක්
පටන් ගත්ත විතරයි සභාපතිතුමනි පළමුවෙන්ම චෝදනාවක් ආවම අපි නිර්දෝෂී කියලා කෑ ගහනවා. අපි නිර්දෝෂී කියලා හාමුදුරුවොත් එක්ක ගිහිල්ලා අතේ පිරිත් නූල ගැට ගහගෙන යම් විදියක උද්ඝෝෂණ කරනවා ඒ වගේම සත්‍යාග්‍රහ කරනවා. අනිත් පැත්තට ගිහිල්ලා ජනතාව අරගෙන ගිහිල්ලා උද්ඝෝෂණ කරනවා. ඊළඟට කියනවා දේශපාලන පරිගැනීම් කියලා. ඒක කරලා අන්තිමට තමන්ට චෝදනාව එල්ල වෙන බව දැනගෙන ඒ චෝදනාවෙන් මුවා වෙන්න තමයි අද එක්තරා විදියක තර්ජනයක් කරන්නේ. අපි කියන්න කැමති මේ රජය අපේ අතිගරු ජනාධිපතිතුමා අගමැතිතුමා ඇතුළු රජය කාගේවත් තර්ජන වලට බය වෙන්නේ නැහැ. අපි මේ රටේ අපක්ෂපාති නිලධාරීන් සියලු දෙනාටත් කියනවා මේ තර්ජන වලට බය වෙන්න එපා. නීතිය ක්‍රියාත්මක කරන්න එක රජයේ ඉන්න අයටත් ඕන කෙනෙකුට විපක්ෂ ඉන්න අයටත් ඕන කෙනෙකුට සාධාරණ විශ්ත කරන්න කියලා. මම මගේ කතා අවසන් කරන්න කලින් ගරු මහමාර්ග ඇමතිතුමාගෙන් පුංචි ඉල්ලීමක් කරනවා. විශේෂයෙන්ම ස්තුති කරන්න ඕනේ උඩුගම බද්දේගම මාර්ගය ගම් වතුරට කඩාගෙන ගිහිල්ලා බස් රථ ධාවනයට නොහැකි ආකාරයෙන් අබලම් වෙලා තියෙද්දි ස්වදේශ කටයුතු අමාත්‍යංශය හරහා මුදල් වෙන් කළ ගරු ඇමතිතුමනි මේ වන විට ප්‍රෙස් සංස්කරණය කරගෙන යනවා. නමුත් මේ ඒ ගම් වතුරෙන් මේ පාර අබලන් වුණාම මේක සකස් කරන්න වැඩ කටයුතු අවසන් කරන්න තියෙන්නේ ලබන මාසේ 15 වෙනිදා දෙසැම්බර් මාසේ 15 වෙනිදා ගරු ඇමතිතුමනි. නමුත් මේකම තවත් ගම් වතුර දෙකක් ආවා. තව ගම් වතුර දෙකක් ආව නිසා මේ පාරේ වැඩ කටයුතු අවසන් කරගන්න බැරි වෙච්ච අර්බුදයකට මුණ දීලා තියෙනවා. කඩිමුඩියේ මේ අවසන් කරන්න ගියොත් එහෙම මේ ප්‍රමිතියෙන් ඉවර කරගන්න පුළුවන් කමක් ලැබෙන්නේ නැහැ ගරු ඇමතිතුමනි. මේ නිසා කරුණාකරලා ජනවාරි මාසේ 15 වෙනිදා වෙනකන් හෝ කල් දෙන්නේ පාරේ වැඩ කටයුතු නිසි පරිදි ඉටු කරන්න කියන එක ප්‍රකාශ කරමින් ඔබතුමාටත් විශේෂයෙන්ම මාර්ග සංවර්ධන අධිකාරියේ සභාපතිතුමා නිහාල් සූර්යාරච්චි මහත්මිය ඇතුළු ඒ දකුණු පළාත් භාර අධ්‍යක්ෂතුමාටත් දිස්ත්‍රික් මාර්ග සංවර්ධන නිලධාරීන්ටත් ස්තුති කරනවා. ගම් වතුරෙන් පස්සේ අපේ ප්‍රදේශයේ පාරවල් යථා තත්ත්වයට පත් කරන්න ගණිපු ක්‍රියාමාර්ග ගැන
අවුරුදු 40ක් තිස්සේ හැදුණු නැතුරු පාරවල් මේ අවස්ථාවේදී හදන්න පුළුවන්කම ලැබිලා තියෙන ගාලු දිස්ත්‍රික්ක. ඉතින් මම ඔබතුමාට විශේෂයෙන් ස්තුති කරමින් කතාවට කාලය ඉතාමත්ම සීමිත වුණා නමුත් ඔබතුමා දුන්නු අවස්ථාව ගැන ස්තුති කරමින් මගේ කතාව අවසන් කරනවා.
Honorable Member S. Yoheswaran, you have 24 minutes.
அவரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே உயர்கல்வி நெடுஞ்சாலைகள் மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சுக்களின் மீது உரையாற்ற கிடைத்தமைக்காக முதலில் நன்றி தெரிவிக்கின்றேன். 2017 உயர்கல்வி நெடுஞ்சாலை அமைச்சுக்கு 163,405 மில்லியன் வழங்கப்பட்டது. 2018 182,757 மில்லியன் உயர்கல்வி நெடுஞ்சாலை அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையிலே 19,352 மில்லியன் இவரிடத்திலே அதிகமாக இந்த அமைச்சுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அமைச்சு இன்னும் பல வேலைகளை திறம்பட மேற்கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் உண்மையிலே கடந்த காலமாக எங்களது உயர்கல்வி நெடுஞ்சாலை அமைச்சர் பொதுவாக எங்களோடு இணைந்து சில ஏற்பாடுகளை செய்து வருவதை இட்டு நாங்கள் அவரை மனமாற பாராட்டுகின்றோம். குறிப்பாக நாங்கள் உயர்கல்வி நெடுஞ்சாலை அமைச்சுக்கு அடியேன் எங்களது மாவட்டத்தில் இருக்கின்ற பாலங்கள் தேவையா என்ற படியினால் தேவையான பாலங்களின் திட்ட அறிக்கைகளை அவற்றுக்கான அவசிய தன்மைகளை ஒரு தெளிவான முறையில் தயாரித்து அவரது அலுவலகத்திற்கு சென்று அவரிடம் கையளித்திருந்தேன். அந்த வகையிலே நான் கேட்டிருந்த அந்த பாலங்களில் கிண்ணையடி முருக்கன்தீவு பாலம், அதேபோன்று கிரான் பாலம், சந்திவழி தீலிவெட்டை பாலம், பங்குடாவளி நரிப்புல் தோட்ட பாலம், மண்டூர் குருமன்வழி பாலம் மற்றும் சில பாலங்கள் எனது கோரிக்கையின் நிமித்தமும் அமைச்சர் அவர்கள் தான் மேற்கொள்ளாவிட்டால் தேசிய நல்லிணக்க அமைச்சின் மூலம் அதை மேற்கொள்ள முனைந்தமைக்காக முதலில் நன்றி தெரிவிக்கின்றோம். அதே நேரத்தில் இதற்கான வேண்டுகோளை நாங்கள் தேசிய நல்லிணக்க அமைச்சின் செயலாளர் மதிப்புக்குரிய சிவஞான ஜோதி அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அதேபோன்று மாவட்ட செயலகம் திட்ட அறிக்கையை தெளிவாக ஒரு வேண்டுகோளாக முன்வைத்திருந்தது. எல்லாவற்றையும் இணைத்துத்தான் இன்று அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த பாலங்களை அமைப்பதற்கான நிதியை ஒதுக்கியிருக்கின்றது தேசிய நல்லிணக்க அமைச்சு. ஆகவே அந்த அமைச்சுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் கடந்த இந்த வருடத்தில் எங்களுக்கு 60 மில்லியன் வீதி அமைப்புக்காக வழங்கியிருந்தார். அதே நேரத்தில் 40 மில்லியன் வழங்குவதற்காக எங்களுக்கு அதற்கான கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. நாங்கள் அதற்கான விவரங்களை கொடுத்திருந்தும் இன்னும் இதுவரை கிடைக்கவில்லை. ஆகவே அவற்றையும் வழங்குவதற்கு அவர் முயற்சி செய்வார் என நான் எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக இலங்கை நாட்டிலே 2016 தரவுப்படி 15 பல்கலைக்கழகங்களும் 18 உயர்கல்வி நிறுவனங்களும் இந்த உயர்கல்வி அமைச்சின் கீழே இருக்கின்றது. ஆகவே அவற்றின் தேவைகள் பல இருக்கின்றன. ஆகவே பல்கலைக்கழகங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். பல்கலைக்கழகங்களை அதிகரித்தால் மாத்திரம் போதாது. பல்கலைக்கழகங்களை அதிகரிக்கும் போது பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் பெற்று வெளியேறும் போது அவர்கள் தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய நியதி அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். பெரும்பாலும் இன்று பல்கலைக்கழக கல்வியை முடித்து வெளியிலே வருகின்ற மாணவர்கள் பல ஆண்டுகளாக வீதிகளில் நின்று வேலைக்காக போராட வேண்டிய சூழல் இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 100 கணக்கான நாட்களாக வீதிகளில் குந்தியிருந்தார்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில். இந்த நிலை மாற வேண்டும். அவ்வாறான ஒரு பல்கலைக்கழக கல்வி திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். உடனடியாக அவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறினால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். கல்வியல் கல்லூரியில் இருந்து வெளியேறியவர்களுக்கு பாடசாலையில் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படுகின்றது. ஆனால் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறியவர்கள் வீதிகளில் வேலைக்காக போராட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக அவர்கள் அவ்வாறு புறக்கணிக்கப்பட்ட நிலைமை காணப்படுகிறது. ஆகவே இந்த பல்கலைக்கழக கல்வி திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதோடு பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறி இன்று வரை அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதனையும் இந்த சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அமைச்சர் அவர்கள் வெளியில் சென்றிருந்தாலும் இப்போது வந்திருக்கின்றபடியினால் அவருக்கு நான் இந்த இடத்தில் நன்றி தெரிவிக்கின்றேன். எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து நீங்கள் பல வேலை திட்டங்களில் இணைந்து செயற்படுகின்றீர்கள், அதற்காக உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இருந்தபோதும் நான் பல்கலைக்கழகங்களில் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக கிழக்கு பல்கலைக்கழகத்திலே வேலைவாய்ப்பு கோரி நாங்கள் உங்களிடம் பல தடவை நான் வருகை தந்தேன். நீங்கள் உடனடியாக அதற்கு கையொப்பமிட்டு என்னிடம் அதற்கான கடிதத்தை மீள கையளித்தீர்கள். உங்களது அமைச்சின் செயலாளர் கல்வி அதாவது உயர்கல்வி நெடுஞ்சாலை அமைச்சின் செயலாளரும் அதற்கு கையொப்பமிட்டு தந்திருந்தார். ஆனால் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அதனை கையளித்தும் அவர்கள் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதை தூக்கி குப்பையிலே போட்ட மாதிரி போட்டு விட்டார்கள். ஆகவே எங்களை அவர்கள் மதிக்கின்றார்கள் இல்லை. உங்களது கையொப்பங்களோடு நாங்கள் சென்றிருந்த போதும் ஒரு தொழில் வாய்ப்பு கூட கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை. நான் அந்த தொகுதியைச் சேர்ந்தவன், கல்குடா தொகுதி கிழக்கு பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது, அந்த தொகுதியைச் சேர்ந்தவன், கடந்த வருடத்தில் கடந்த தடவை உங்களோட எதிர்கட்சியில் இருந்தவன், அந்த காலத்தில் தான் எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை, இந்த காலத்தில் உங்களோடு நாங்கள் பலவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறோம். ஆகவே இவ்வாறான வேலை வாய்ப்புகளை எங்களுக்கு வழங்குவதற்கு நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், கிழக்கு பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் அன்பாக உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். அதே வேளையில் கிழக்கு பல்கலைக்கழகம் சார்பாக நான் சில விடயங்களை முன்வைக்க வேண்டும். உண்மையிலே நான் பேசுவது இனவாத அடிப்படையில் அல்ல, ஆனால் கடந்த அரசாங்கம் இனவாதத்தை தூக்கியது, ஆனால் இந்த அரசாங்கம் நல்ல நல்ல எண்ணத்தையும் நல்லாட்சியையும் விரும்புகிறது. ஆகவே அதற்கு நாங்கள் வழிவகுக்க வேண்டும் என்பதை நான் மையமாக வைத்து சில விடயங்களை இந்த சபையிலே நான் கூற விரும்புகிறேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் 700 இந்த வருடத்தில் அதாவது 2016 ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு 791 சிங்கள மாணவர்கள் இணைக்கப்பட்டார்கள், 832 தமிழ் மாணவர்கள் இணைக்கப்பட்டார்கள், 568 முஸ்லீம் மாணவர்கள் இணைக்கப்பட்டார்கள். ஆனால் கலைப்பிரிவிலே 628 தமிழ் மாணவர்கள் தமிழ் மொழி மூலம் கற்கின்றார்கள். ஆகையால் அந்த 628 தமிழ் மாணவர்களை தவிர்த்தால் 204 தமிழ் மாணவர்கள் தான் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஏனைய துறைகளுக்கு 2016 இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் கலைப்பிரிவை தவிர்த்து நாங்கள் 94 சிங்கள மாணவர்கள் கலைப்பிரிவில் இருந்தார்கள். ஆகவே அவர்களை தவிர்த்து நாங்கள் நோக்கும்போது 697 மாணவர்கள் ஏனைய பிரிவுக்கு சிங்கள மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். அது அந்த பகுதியிலே ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணப்பாங்கை கூட தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழகம் அங்கிருக்கின்ற சிறுபான்மை மக்கள் என்று நாங்கள் ஒரு காலமும் சிறுபான்மை மக்கள் என்று நாங்கள் கூறுவதில்லை. நாங்கள் இந்த நாட்டின் தேசிய இனம், ஏனைய தேசிய இனங்களின் இருப்புக்கு ஏற்றதாக அவர்களை மையமாக வைத்துத்தான் அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த பல்கலைக்கழகத்திலே கடந்த அரசாங்கம் அந்த அங்கிருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் தமிழர்கள எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் திட்டம் தீட்டியது. ஆனால் அது இப்போது தொடர்வதற்கு நாங்கள் நல்லாட்சியில் இடமளிக்க முடியாது. ஆகையால் நீங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நிலையை கருத்தில் கொண்டு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சபையிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். குறிப்பாக நாங்கள் பார்க்கும்போது யாழ் பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகத்திலே 2016 1138 சிங்கள மாணவர்கள், 1531 தமிழ் மாணவர்கள், மேலதிகமாக 393 பேர் தான் தமிழ் மாணவர்களாக இருக்கின்றார்கள். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே 1004 பேர் முஸ்லீம் மாணவர்கள், அதே போன்று 620 பேர் சிங்கள மாணவர்கள், 190 பேர் தமிழ் மாணவர்கள். ஆனால் ஏனைய பல்கலைக்கழகத்தை நீங்கள் உற்று நோக்கும்போது மிக குறைவாகத்தான் அங்கு தமிழ் மாணவர்கள் இருக்கிறார்கள். ருகுணு பல்கலைக்கழகத்திலே 2004 சிங்கள மாணவர்களும் 77 தமிழ் மாணவர்களும், அதேபோன்று ரஜரட்ட பல்கலைக்கழகத்திலே 1518 சிங்கள மாணவர்களும் 65 தமிழ் மாணவர்களும், சப்ரமுகா பல்கலைக்கழகத்திலே 1131 சிங்கள மாணவர்களும் 89 தமிழ் மாணவர்களும், வயம்பு பல்கலைக்கழகத்திலே 1126 சிங்கள மாணவர்களும் 79 தமிழ் மாணவர்களும், கொழும்பு பல்கலைக்கழகத்திலே 2006 சிங்கள மாணவர்களும் 114 தமிழ் மாணவர்களும், பேராதனை பல்கலைக்கழகத்திலே 2476 சிங்கள மாணவர்களும் 266 தமிழ் மாணவர்களும், ஜெயவர்த்தன பல்கலைக்கழகத்திலே 3287 இரண்டு சிங்கள மாணவர்களும் 142 தமிழ் மாணவர்களும், கலனி பல்கலைக்கழகத்திலே 2897 சிங்கள மாணவர்களும் 90 தமிழ் மாணவர்களும், மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலே 1342 சிங்கள மாணவர்களும் 194 தமிழ் மாணவர்களும். இது ஏன் கூறுகிறேன் என்றால், ஏன் வடக்கு கிழக்கிலே கூடுதலாக கொண்டு வந்து அவர்களை அந்த அரசாங்கம் செய்தது போன்று இப்போதும் செய்கின்றீர்கள்? நீங்கள் நல்ல மனப்பாங்கு படைத்தவர்கள், ஆகவே அதிலே கொஞ்சம் கரிசனை காட்ட வேண்டும். ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலும் அவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். எங்களது மாவட்டத்திலே இப்போது பார்த்தால் எங்களது மாணவர்களை விட, தமிழ் மாணவர்களை விட மிக அதிகமாக, அதாவது கலைப்பிரிவு தமிழில் இருக்கிறபடினால தான் அங்கு தமிழ் மாணவர்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அல்லாவிட்டால் 80% மாணவர்கள் சிங்கள மாணவர்கள். நான் உன் இனத்து ரீதியாக கருத்தில் கொண்டு சொல்லவில்லை, நியாயத்தை சொல்கிறேன். அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நீங்கள் வியாக்கியானம் யாரும் சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் முன்னுரிமை அடிப்படையிலே அவர்கள் பல்கலைக்கழகங்களை போடும் போது கிழக்கு பல்கலைக்கழகத்தை தமிழ் மாணவர்கள் போடுகின்றார்கள் இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கலாம். அப்படியா இருந்தால் காலி மாத்திரை போன்ற பகுதிகளில் இருக்கிற சிங்கள பகுதி மாணவர்கள் ஏன் அந்த பகுதிகளில், சிங்கள பகுதிகளில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களை புறக்கணிக்கின்றார்களா? அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தை முன்னுரிமைப்படுத்துகிறார்களா? பெரும் வசதியோடு அந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இன்று நீங்கள் பார்க்கலாம், கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அடிக்கடி இனமுரண்பாடு தோற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ, மன்னிக்க வேண்டும், என நேரம் குறுகியது.
ஹப்புகல்ல இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியே தெமல சிசுன் கொடாக் இன்னும் ஐக்கிந்த ஹேம் கதா கரண்டேப்பா அப்பி எல்லாமாயின்ட்டமே கிசிம
இல்லை. நாங்கள் மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் உறுப்பினர் அவர்களே, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நாங்கள் இன நல்ல எண்ணத்தை கொண்டவர்கள். ஆனால் சில விடயங்களை நாங்கள் செய்வோம். கடந்த அரசாங்கம் செய்ததை இந்த அரசாங்கம் செய்வதற்கு நாங்கள் இடம் அளிக்க முடியாது. நல்லாட்சி அரசாங்கம், இதிலே நாங்களும் பங்காளிகள். ஆகவே இதிலே நாங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும், எங்களுக்கு நியாயம் கிடைச்சித்தான் ஆக வேண்டும். குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்களில் மட்டக்களப்பு பல்கலைக்கழகம், அதாவது கிழக்கு பல்கலைக்கழகமாக இருக்கலாம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருக்கலாம், இந்த விடயத்தில் நீங்கள் கரிசனை காட்ட வேண்டும். இன்று அவர்களுக்கு அங்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழக சூழல், போதிய வீட்டு வசதிகள் இல்லை. ஆனால் இந்த மாணவர்களுக்கு வெளியிலே வீடு கொடுக்க முடியாத நிலைமையில் பிரச்சனை வருகிறது. அவர்கள் வீதியிலே இறங்கி போராடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பல கலாச்சார சீர்கேடுகள் நடைபெறுகின்றது. இந்த கலாச்சார சீர்கேடுகள் எங்களது சமூகத்திற்கும் பிரச்சனையை ஏற்படுத்துகின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் தடுக்க வேண்டும். ஆகையால் கிழக்கு பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகங்களை இந்த நாட்டிலே பெரும்பான்மை என்று காட்டுகின்ற அந்த தேசியனங்களை தவிர மத்திய தேசியனங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இந்த சபையிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஊவா பல்கலைக்கழகம் கூட மலைநாட்டு மக்களை மையமாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. ஆனால் அங்கு வாழும் தமிழ் மக்களை இணைக்கும் வகையில் தமிழ் மொழி மூல பாடங்கள் அங்கு இல்லை. இதனால் அங்கு மலையத்தில் வாழுகின்ற எமது உறவுகள் அவர்கள் ஏனைய பல்கலைக்கழகங்களை நாடி செல்ல வேண்டியிருக்கிறது. அவை இந்த நியாயத்தன்மைகளை நீங்கள் புரிந்து செயற்பட வேண்டும். தமிழ் மொழி ரீதியான பாடங்களும் அங்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அது மாத்திரமின்றி எங்களது பகுதியிலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கடந்த பல காலமாக அந்த பல்கலைக்கழகம் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் காணப்பட்டிருக்கிறது. கடந்த அரசாங்கத்திலே நான் கோப் குழுவிலே இருந்தேன். அந்த பல்கலைக்கழகத்தின் நிலைமையை நான் ஆராய்ந்தேன். பல மோசடிகள் நடைபெற்றிருந்தது. ஆனால் அதில் திருத்தம் வர வேண்டும், ஆகவே அந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக புதிய உபவேந்தர் ஒருவர் அந்த பல்கலைக்கழகத்துக்கு நியமிக்கப்பட்டார். ஆனால் அந்த உபவேந்தரும் இன்று ஆமை வேகத்தில் செல்கின்ற நிலைமையை தான் நாங்கள் காண்கின்றோம். குறிப்பாக 20 வருடங்களிலே அவர் 18 தடவை வெளிநாடு சென்றிருக்கிறார். அடிக்கடி அவரை கண்டுபிடிப்பது அந்த பல்கலைக்கழகத்தில் கஷ்டமாக இருக்கிறது. வெளிநாட்டு பயணங்களுக்காக உபவேந்தர் நியமனமா என்று நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இது அது மாத்திரமல்ல, இப்பல்கலைக்கழகத்தில் முன்பு 2 கார் பினான்ஸ் அடிப்படையிலே பெறப்பட்டு கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது. அதன் பின் இன்னும் 1 கார் பினான்ஸ் அடிப்படையிலே கொள்வனவு செய்யப்பட்டது. இதற்கு எவ்வாறு 2 கார் துணைவேந்தருக்கு இருக்கும் போது மேலொரு ஒரு காருக்கு இன்னும் காருக்கு இந்த கவுன்சில் எவ்வாறு அனுமதி அளித்தது? இந்த பணங்கள் எல்லாம் விரயமாக்கப்படுகின்றது அங்கு. அது மாத்திரமல்ல, 4.5 கோடி ரூபாவுக்கு ஒரு பெஜ்ரோ இப்போ பினான்ஸ் மூலம் வாங்கியிருக்கிறார்கள். அதில் வேந்தருக்குத்தான், அந்த உபவேந்தருக்குத்தான் அது கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 2 கோடி நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. 2.5 கோடி இன்னும் வழங்கப்பட வேண்டி இருக்கிறது. 3 கார் இருக்கும்போது மேலதிகமாக எது இதற்கு? இங்கு மாணவர்களின் கல்வி தேவை அதிகமாக இருக்கு. இப்பணத்தை அவர்கள் ஏன் தங்களது செயற்திட்டங்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள்? நான் அறிந்தேன், இந்த நிதியானது 2 கோடி பெஜிரோவுக்கு வழங்கிய நிதியானது வெளிவாரி பட்டப்படிப்பு மாணவர்களினால் செலுத்தப்பட்ட பணம். அவை அவர்களது கற்க நெறிகளுக்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சொகுசு வாழ்க்கைக்கு உத்தியோகத்தர்கள் பயன்படுத்துவதற்கு இடமளிக்க கூடாது. ஆகவே அதனை கௌரவ மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நீங்கள் அது சென்று பார்வையிட்டு அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்மையிலே துணைவேந்தர் கனடாவில் உள்ள டயஸ்போரா அமைப்பினால் அழைக்கப்பட்டு அங்கு ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அங்கு அந்த அதற்கான செலவெல்லாம் டயஸ்போரா தான் வழங்கியிருந்தது. ஆனால் என்ன செய்தார் துணைவேந்தர், இங்கு வந்து அதற்கு தான் செலவாகியது 7 லட்சம் என்று போட்டு பல்கலைக்கழக நிதியிலே இருந்து எடுக்க துவங்கினார். ஆனால் அதை அந்த கவுன்சில் கண்டுபிடிக்கவில்லை, ஏதோ ஒரு விதத்தில் கணக்காய்வு பிரிவு கண்டுபிடித்து விட்டது. அவை அவர்கள் திரும்ப அந்த பணத்தை மீள செலுத்த வேண்டும் பல்கலைக்கழகத்துக்கு என்று அவரை பணித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கவுன்சில் இந்த விடயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். பல்கலைக்கழக கவுன்சிலுக்கு அமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும். பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவும் அதற்கான ஆலோசனைகளை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இது மாணவர்களுக்குரியது. இந்த நிதிகள் சொத்துக்கள் கவனமாக கையாளப்பட வேண்டும். அது மட்டுமின்றி துணைவேந்தரின் ஆராய்ச்சிக்காக அவரது செயற்பாட்டு ஆராய்ச்சி செயற்பாட்டுக்காக 75 லட்சத்தை கவுன்சில் தீர்மானித்திருக்கிறது. ஆனால் இல்லை, சில நிதிகள் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை வழங்கப்பட்ட நிதிக்கான ஆராய்ச்சி சார்ந்த அறிக்கை எதுவும் கவுன்சிலுக்கு வழங்கப்படவில்லை என்று நான் அறிகிறேன். இது சார்பாகவும் பரிசீலிக்கப்பட வேண்டும். கிழக்கு பல்கலைக்கழகக்கான கார், 3 காரில் 1 கார் துணைவேந்தரால் சட்டத்துக்கு முரணான வகையில் பதிவாளரின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் திருகோணமலை பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சொத்து ரீதியில் திருகோணமலை பல்கலைக்கழகத்தின் சொத்துக்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு இல்லை. ஆகவே கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சொத்தொண்டு அங்கே அனுப்பப்பட்டு இங்கே 4.5 கோடி பெஜிரோ கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஆராய வேண்டும், கணக்காக பகுதி ஆராய வேண்டும். நான் நினைக்கிறேன், எனக்கு எனது அருகில் இருக்கின்ற சகோதரர் கோப் குழுவிலே இருக்கிறார், அவர் தான் தலைவராக இருக்கிறார். நான் அவரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இதனை பரிசீலிக்க சொல்ல வேண்ட இருக்கிறேன். ஏனென்றால் இந்த கிழக்கு பல்கலைக்கழகம் என்பது மிகவும் முக்கியமானது என்னை பொறுத்தவரை. ஆகவே அதன் நடவடிக்கை அத்தனையிலும் நான் கவனம் செலுத்துவேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் பாராளுமன்றத்திலே உயர்கல்வி நெடுஞ்சாலை அமைச்சின் மேற்பார்வை குழுவில் இருக்கிறேன். ஆகவே இந்த விடயத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது. ஆகவே அந்த விடயங்களில் நாங்கள் எங்களது கவனத்தை கொண்டு வருகின்றோம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பொதுவாக கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தொழில் உதவி கோரி அமைச்சர் வந்திருக்கின்றார். நான் அவரிடம் அந்த விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். பல தொழிலுதவி கோரி எந்த வேளையில் அனுப்பினாலும் அவர்கள் அதன் சம்பந்தமாக கரிசனை காட்டுவதில்லை. ஆகவே அது சம்பந்தமாக நீங்கள் ஆராய வேண்டும். விசேஷமாக இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இன்னும் ஒன்றை நீங்கள் தாவிக்க வேண்டும். நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் எனது வேண்டுகோளிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு இந்து சமய பீடத்தை உருவாக்க வந்திருக்கின்றீர்கள், அதற்கான ஏற்பாடு செய்கின்றது. நான் கௌரவமாக மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் எங்களது கிழக்கு
பல்கலைக்கழகத்தில்
பாருங்கள், சமுத்திர பொறியியல் பீடம் ஒன்றையும் சட்ட பீடம் ஒன்றையும் நிறுவி நீங்கள் தர வேண்டும். அதற்காக உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒன்றாக அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது தவிர நீங்கள் கடந்த அரசாங்கம் 2015 ஜனாதிபதி தேர்தலிலே எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் மொத்தமாகவே இந்த நல்லாட்சிக்காக நாங்கள் உழைத்தோம். அதன் நிமித்தம் 100 நாள் வேலை திட்டத்திலே அப்போதிருந்த நிதியமைச்சர், அப்போது நிதியமைச்சராக இல்லாவிட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய பிரதிநிதியாக இருந்த முன்னாள் நிதியமைச்சர் கௌரவ ரவி கருணாநாயக்க அவர்கள் செங்கலடியிலே கழுவங்கேணி வீதிக்கு அவர் செங்கலடிக்கு வருகை தந்து அவர் பெருவிழாவாக நடைபெற்றது. அவர் கழுவங்கேணி வீதிக்கு கல் வைத்தார். ஆனால் அந்த கல் வைப்பு எப்படி சிறப்பாக நடைபெற்றதோ அதற்கு முன்பும் அந்த இதிலே மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஒரு கல் வைப்பு நடந்தது. வைத்து அந்த வீதியை அவர்கள் அமைப்பதற்கு மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஏற்பாடு செய்த போது ஜனாதிபதி தேர்தலிலே அந்த பகுதி மக்கள் ராஜபக்சையின் வெற்றிக்காக உழைக்கவில்லை என்பதற்காக கொட்டப்பட்ட கல்லுகள் எல்லாம் எடுத்துச் செல்லப்பட்டது. இதனால் அந்த வீதி புறக்கணிக்கப்பட்டிருந்தது. இதன் நிமித்தம் தான் கௌரவ ரவி கருணாநாயக்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த கல்லை நாட்டினார். அன்றிருந்து நான் அது சார்பான அறிக்கைகளை உங்களது அமைச்சிலே கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறேன். இன்று வரை அந்த வீதி புனரமைக்கப்படவில்லை. மக்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக தங்களை கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது சார்பான அறிக்கை என்னிடம் இருக்கிறது. நான் இதை பாராளுமன்ற கலரியின் கவனத்திற்கும் உங்களது கவனத்திற்குமாக உங்கள் இரண்டு அறிக்கையை வைத்திருக்கிறேன். இப்போதே தருகின்றேன். தயவுசெய்து விரைவான நடவடிக்கை எடுங்கள். இதிலே ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளும் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். இதை செய்ய வேண்டும் என்று ஏன்னா இது ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த விடயத்தில் அக்கறை காட்டுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அது தவிர நாங்கள் இன்று இன்னும் ஒன்றையும் குறிப்பிட வேண்டும். திறன் அபிவிருத்தி அமைச்சு திறன் அபிவிருத்தி அமைச்சை பொறுத்தவரையில் சில செயற்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் நினைக்கிறேன் எனக்கு என்னிடம் கேள்வி எழுப்பிய திறன் அபிவிருத்தி அமைச்சர் அதிலே அக்கறை காட்டுவார் என்று. ஆகவே ஓந்தாச்சி மடத்திலே இந்திய நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனங்கள், இயந்திரங்கள், உபகரணங்கள் இம்மாணவர்களின் பயன்பாட்டுக்கு அல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. விரல் விட்டு எண்ணக்கூடியவையே அங்கு காணப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில். இவ்வாறே களுவாஞ்சிக்குடி தொழில் பயிற்சி நிலையமும் படுவாங்கரை பிரதேசத்தில் அமைந்துள்ள பவுனதீவு, வெள்ளாவளி, திருப்பழுகாமம் பயிற்சி நிலையங்களும் காணப்படுகின்றன. இதற்கு மாணவர்களின் எண்ணிக்கை குறைவென்று காட்டிக்கொண்டு இந்த உபகரணங்களை காத்தாங்குடி, ஏறாவூர், ஓட்டமாவடி, நிந்தவூர் என்ற பகுதிகளுக்கு மாற்றுகின்றார்கள். ஆகவே இதை நீங்கள் தடுக்க வேண்டும். அதற்கு உற்சாகம் அளித்து அந்த மாணவர்களின் எண்ணிக்கையை அங்கு அதிகரிக்க செய்து அதன் அந்த தொழில் பயிற்சி நிலையங்களை திறம்பட இயக்கச் செய்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். இதன் பின்னணியில் அமைச்சின் அந்த இதன் உதவி பணிப்பாளர் இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதனையும் ஆராயுமாறு தங்களை இந்த சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு கிராமிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் பிடிசி, பிடிஏ போன்றவை அமைச்சின் கீழ் திறம்பட நடாத்தப்படுவதாக கூறப்படுகிறது. அந்த அமைச்சின் கீழ் தான் இது வருகின்றபடியினால் நீங்கள் இதனையும் திறம்பட நடாத்த வேண்டும். எங்களது வாகரை பிரதேசத்திலே வாகரையிலே ஒரு கணனி தையல் பயிற்சி நிலையம், இரண்டு பயிற்சி நிலையம் இருக்கிறது. இது ஒரு பயிற்சி நிலையத்தில் தான் அந்த ரெண்டு பாடநெறிகளும் நடக்கின்றது. ஆனால் இவை முன்பு ஜூஎஸ்ஐட் நிறுவனத்தால் நடாத்தப்பட்டது. தற்போது பிடிசிக்கு அது கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போதிய கணனிகள் அங்கு இல்லை. அதே நேரத்தில் அங்கிருக்கின்ற கட்டிடம் திருத்தப்பட வேண்டியிருக்கின்றது. தளபாடம் மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே அந்த இடம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடம், மிகவும் வறிய மக்கள் வாழுகின்ற இடம். கல்வியிலே அவர்கள் இப்போதுதான் ஓரளவுக்கு முன்னேறி வருகின்றார்கள். ஆகவே அந்த இடத்திலே அவர்களது தொழில் விருத்தியை திறம்பட அமைப்பதற்கு நீங்கள் அந்த பயிற்சி நிலையத்தை திறம்பட அமைத்து அதற்கு ஏற்ற வசதிகளை செய்தர வேண்டும் என்று இந்த தொழில் பயிற்சி திறன் அபிவிருத்தி அமைச்சையும் அன்பாக கேட்டு எனது உரைக்கு நேரம் ஒதுக்கியமைக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.